தந்து லெவி தீவிலே இஸ்ரவேலரை கூட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலைக்கீட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலைக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்றோனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டையை கறுப்பினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான்.
பைபிள்ல இருக்கிற ஒரு பழைய புக்கை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி இல்லைங்களா. பைபிள்ல ரெண்டாவது புக்கை நம்ம படிக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு இன்னைக்கு யூஸ் ஆகுற மாதிரி பாடங்கள் வந்து எவ்வளவு 4500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்துல என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு சம்பந்தப்படுற பாடங்கள் இருக்கிறதுன்றது தான் தேவனுடைய வசனத்தின் அதிசயம். யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து அந்த இஸ்ரவேல் சரித்திரத்தையே இன்னுமே வரப்போற விசுவாசிகளுக்கு முன் உதாரணமாக பாடமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அவங்க ஹிஸ்டரி அப்படி நடத்தி இருக்கிறார். பவுல் கூட 1 கொரிந்தியர் 10 நமக்கு சொல்லி இருக்கிறாரு, அது நடந்ததே நமக்காக நடந்துச்சு. தேவன் அந்த ஹிஸ்டரியை நடத்தினதே நமக்காக நடத்தி இருக்கிறாருன்னு பாக்குறோம். நம்ம விசுவாசிகளா நம்ம பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறதுக்கும் முதிர்ச்சி அடையறதுக்கும் தேறினவர்களா மாறுறதுக்கும் இந்த ஹிஸ்டரி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உலகத்துல எவ்வளவோ செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க மனுஷனை முன்னேற்றத்துக்கு, அவனை டெவலப் பண்றதுக்கு. ஆனா நம்ம ஆத்மாவையும் நம்முடைய வாழ்க்கையும் டெவலப் பண்றதுக்கு இதை விட பெரிய பாடம் நமக்கு வேற இல்லவே இல்லை. அதான் தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறத பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதாவது பைபிள் வசனங்களை எடுத்து நம்ம வியாக்கியானம் பண்ணும்போது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அது நம்ம ஊர்ல ஃபாலோ பண்றதே இல்லை. அது ஃபாலோ பண்ணும்போது அதுல ஒரு ரூல், முக்கியமான ரூல் என்னன்னா, சம்பந்தம் இல்லாத ஆவிக்குரிய அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு ஓமையை எடுத்துக்கிட்டு சம்பந்தம் இல்லாம அர்த்தத்தை நம்ம கொடுக்க கூடாது. ஆனா இதுல நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பாக்குறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, பவுலே அதை நமக்கு எடுத்து காட்டுறார் இல்லைங்களா. 1 கொரிந்தியர் 10 அவர் சொல்றாரு, அவங்க கடந்து கடல் கடந்தது வந்து ஞானஸ்தானத்துக்கு அறிகுறி அப்படின்னு ஒரு அவரே கிறிஸ்துவ பாக்குறாரு. அதுல அதை வச்சுதான் நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு வரோம். அதனாலதான் அது ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. அந்த ஹிஸ்டரி அவங்களுக்கு நடந்தது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை இப்படித்தான் தேவன் நடத்தினாரு, அது ஹிஸ்டரியா நம்ம படிச்சுக்கணும். ஆனா அதுல டைப்ஸ் நம்ம பாக்குறோம், இங்கிலீஷ்ல டைப்ஸ், அதோட மாதிரி நம்ம விசுவாசியாக நம்ம விசுவாச வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்திலயும் அங்க டைப் இருக்குது. ஒரு கதைகளாக படமாக அங்க இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு மோசே வந்து கிறிஸ்துவுக்கு ஒரு டைப், ஃபாரோ வந்து யாருக்கு டைப், சாத்தானுக்கு டைப், எகிப்து பாவ உலகத்துக்கு டைப். இஸ்ரவேல் ஜனங்க அங்க அடிமைத்தனத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு துயரப்பட்டது எதுக்கு தெரியுமா, அறிகுறியா இருக்கிறது. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவ அடிமைத்தனத்துல அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், வெளி வர முடியாத அவன் எப்படி கஷ்டப்படுறான், அதுக்கு ஒரு டைப்பா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்தை வென்று அந்த தேவன் அவங்களை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்தது வந்து நம்முடைய ரட்சிப்புக்கு டைப்பா இருக்கு, நம்முடைய மீட்புக்கு டைப்பா இருக்கு. நம்மளை கடவுள் எப்படி கூட்டு வந்தாரு வெளியே, அதுக்கு மாதிரியா இருக்கிறது. இந்த மாதிரி இப்ப வந்து அவங்க பாதையில வனாந்திர பாதையில கடந்து போறாங்க. அது வந்து எதுக்கு டைப் இருக்குன்னா, ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் பரலோக பாதையில போறான் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மாதிரியானது இருக்கிறது. அந்த நிலையில தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட பிறகு அந்த இதுல போயிட்டு இருக்கிறோம். அந்த பாதையில போகும்போது அவங்க தோல்வி அடையிறத நம்ம பார்க்கிறோம். திருப்பி 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 தோல்வி அடையிறது. நான் யோசிச்சு பார்த்தா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு முக்கிய அநேக காரணங்கள் இருக்குதான். ஒரு முக்கியமான காரணம் வந்து அவங்க எங்க இருந்தாங்க, கடவுள் அவங்களை எப்படி காப்பாத்தி எவ்வளவு வல்லமையான விதத்துல அவங்களை மீட்டு கொண்டு வந்தாரு, அந்த மீட்பு எவ்வளவு மதிப்பானதுன்றத அவங்க மறந்துட்டாங்க. அவங்களுடைய மீட்பின் அதிசயத்தை மறந்து போனதுனால அவங்க விசுவாச பாதை அவங்களுக்கு ரொம்ப கடினமாக தெரிகிறது. அவங்க மீட்பு எவ்வளவு பெருசு, ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, எவ்வளவு பலத்த கிரியனால 10 வாதைகளை கடவுள் செய்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா எப்படி எல்லாம் கடவுள் அவங்களை காப்பாத்தினார்? 3 வாதை தான் வந்துச்சு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் 3வது வாதையில இருந்து அவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்தார், எப்படியெல்லாம் அவங்களை காப்பாத்தி அந்த பஸ்காவை பண்ணி அதெல்லாம் அவங்களாம் மறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு யோசனை வருது. நம்மளையும் நம்ம விசுவாச வாழ்க்கையில சோதனைகள்னால அந்த இதனால உபத்திரவம் நம்ம கஷ்டப்பட்டு போறது, சோர்ந்து போறது, முறுமுறுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம எந்த நிலையில இருந்தோம், நம்மள ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்து நம்மள மீட்டு இருக்காரு, அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்றத மறந்து போறதுனாலதான், அதனாலதான் விசுவாச பாதை கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்றத நம்ம மறக்க கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். அதை மறக்கிறதுனாலதான் பெரிய ப்ராப்ளமே நமக்கு வருது. ரட்சிப்பு ஒரு தடவை நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டு நம்ம விசுவாசித்து மனம் திரும்பிட்டோம்னா சொல்லி முடியாத எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதை நம்ம அதை பத்தி நினைச்சு சொல்ல போனா டான்ஸ் ஆடலாம், பாட் பாடலாம், புகழலாம், அகமகிழ்ந்து ஆனந்தமா இலைப்பாடலாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் சாதாரணமாவா? அதுல இருக்கிற நம்ம விசுவாச அறிக்கையில அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும். அதுல வர ஒரு ஆசீர்வாதம் என்ன போட்டிருக்குன்னா ஜஸ்டிபிகேஷன் போட்டிருக்கு, நீதிமான ஆக்கப்படுதல். அது எவ்வளவு பெருசு தெரியுங்களா? என்ன தெரியுங்களா ஜஸ்டிபிகேஷன்? ரட்சிக்கப்பட்ட உடனே நான் ஆண்டவரை விசுவாசிச்சு நம்பின பிறகு அந்த தேவனுக்கு முன்பதாக வெறும் பாவமே தெரியற என்ன, நரகத்துல தூக்கி போட வேண்டிய என்ன வந்து கடவுள் எப்படி பாக்குறாரா? ஒரு நீதிமான் மாதிரி பாக்குறாரா? கடவுளுக்கு முன்பதாக நான் இன்னுமே பாவி இல்ல, ஆண்டவர் என்ன பாக்குறது வந்து இயேசுவை பாக்குற மாதிரி பாக்குறா. அதுக்கு நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, புரியுதுங்களா? அதை யாருமே மாத்தவே முடியாது. அதுல நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, அது நடந்து முடிஞ்ச ஒரு காரியம். இயேசு மரித்ததுனால, இயேசு மேல விசுவாசம் வச்சதுனால தேவனுக்கு முன்பதாக நான் நீதிமானா இருக்கிறேன். அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட முடியாது. நம்ம அதெல்லாம் நம்ம தியானிக்காததுனால மறந்து போறதுனாலதான் நமக்கு ரட்சிப்பின் இன்பம் தெரியறதில்ல. அநேக கிறிஸ்தவருங்க ரொம்ப சோர்ந்து இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளையும் ரொம்ப சோர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கிற பொசிஷன் என்னன்னு நமக்கு தெரியறதில்லைங்க. கிறிஸ்துக்குள்ள நம்ம எந்த நிலையில கிறிஸ்து நம்மள கொண்டு வந்து வைத்திருக்கிறாருன்றத நம்ம தியானிக்கிறது இல்ல, அதை ஆழமா சிந்திக்கிறது இல்ல. அறியாம தான் காரணம், அறியாம. அதனாலதான் நீங்க அறியாம இருக்க எனக்கு மனதில்லை, அறியாம இருக்க மனதில்லைன்னு ரோமர், கொரிந்தியர் இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கிறாங்க? கிறிஸ்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு அதை நினைச்சு நீங்க இழப்பாறதுலயும் ஆனந்தத்திலயும் நீங்க இருக்கணும். நீதிமான் ஆக்கப்படுதுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் கடனை எல்லாம் தேவன் அடிச்சு விட்டாரு, என் பாவத்தை எல்லாம் தேவன் மன்னிச்சுட்டாரு, இன்னுமே எனக்கு ஒரு பாவத்துக்கும் குற்றச்சாட்டு எனக்கு இல்லை, தேவனுக்கு முன்பதாக நான் நீதிமானாக இருக்கிறேன். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், நான் தேவனுடைய குடும்பத்துல பிள்ளையா தத்தெடுத்துக்கப்படுறேன். ஐ எம் அடாப்டட். பிள்ளையா தத்தெடுத்துக்கிட்ட உடனே குடும்பத்தின் உரிமையெல்லாம் எனக்கு வந்துருது. அந்த சேருபின் சேராஃபின் தேவதூதர் எல்லாம் பாக்குறோம், அவங்க வந்து அவரு கிட்ட கூட போய் நிக்க முடியாது. ஆனா அந்த தேவனை போய் நம்ம அப்பா பிதாவேனு கூப்பிடுற அளவுக்கு நான் அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். அது சாதாரணமா? அதை நினைச்சு நம்ம ஆனந்தப்படணும். இன்னும் பரிசுத்தாவி நமக்குள்ள வராரு, இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டே போலாம். அதெல்லாம் கிரேட் பிளஸிங், நம்மளை விட்டு எடுபடாத ஆசீர்வாதங்கள். அதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் அறியாம இருக்கிறதுனாலதான் என்ன பண்றது, அபிச்சகாரத்தனமா நம்ம இருக்கிறது, சோர்ந்து போயிருது. ஒரு சின்ன இது வந்தா சோர்ந்து போயிருது. அதெல்லாம் மறக்கக்கூடாது. மீட்பின் உடன்படிக்கையின் ஆசிர்வாதங்கள் அதெல்லாம் அது யாருமே நம்ம கிட்ட எடுக்க முடியாதுங்க. அதுல இருக்கிற ரொம்ப பெருசு என்ன தெரியுங்களா, ரொம்ப பெரிய ஆசிர்வாதம், ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம். என்ன தெரியுங்களா, இயேசு வந்து இந்த உலகத்துல வந்திருந்த போது அவர் சொன்னாரு, இந்த மனுஷன் ஒரு மனுஷன் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா இழந்தா அது அவருக்கு என்ன லாபம். ஆத்மா ரொம்ப டேஞ்சரஸ் நிலைமையில இருக்கு. நீ ஒன்னு அந்த ஆத்மாக்கு செய்ய வேண்டியதே இல்லை, அது நிச்சயமா நரகத்துக்கு தான் போகும். அதை யாருமே காப்பாத்த முடியாத ஒரு நிலையில இருக்கு. அது நேரா இந்த உலகத்துல நரகத்துக்கு போறதுக்கு தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆத்மா அவ்வளவு முக்கியம், அதை காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லும் போது இயேசு என்ன சொல்றாரு தெரியுங்களா, அந்த ஆத்மாக்கு நீ மனம் திரும்பி உண்மையா ரட்சகரை கண்டுபிடிச்சிட்டீன்னா, உண்மையான ரட்சிப்பு காண்டி உனக்கு வந்துருச்சுன்னா, அந்த ஆத்மாக்கு ஒரு கேரண்டியை நான் கொடுக்குறேன், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், சோல் இன்சூரன்ஸ் நான் கொடுத்துறேன். விசுவாசித்த ஒரு விசுவாசி ஒருபோதும் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகவே முடியாது. ரட்சிப்பின் மதிப்பு எதுல இருக்கு தெரியுங்களா, அதுல இருக்கிற கேரண்டியில தாங்க இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா என்னப்பா கேரண்டி நம்ம கேட்கறது இல்ல, இவ்வளவு பொருள் காசு கொடுக்கறோமே என்ன கேரண்டின்னு நம்ம கேட்டுதான் நான் வாங்குறது. இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றி வருகிறவன் அதை வெறுக்கணும், இதை வெறுக்கணும், தன்னைத்தானே வெறுத்து சில இப்படி எல்லாம் நான் வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா இருக்கேன், அதுக்கு ஒரு பெரிய கேரண்டியை நான் கொடுக்கறேன், அது ஒருபோதும் நரகத்துக்கு போக முடியாது, அதுக்கு கேரண்டியை நான் கொடுக்கறேன். அதாங்க தி இட்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் தி பிலீவர். அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அது யாருமே எடுக்க முடியாது. நான் என்னதான் இந்த உலகத்துல நடந்தாலும் நரகத்துக்கு போகவே முடியாது. ஆண்டவர் ஒரு இட்டர்னல் செக்யூரிட்டி எனக்கு கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உபத்திரவம் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா இட்டர்னல் செக்யூரிட்டி ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு. ஒரு அநேக பேரை விசுவாசத்துக்கு கொண்டு வந்தது இதாங்க. ஒரு ஸ்பர்ஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, என்ன ரட்சிப்புக்கு ஆரம்பத்துல நான் எப்போ இயேசு எனக்கு கொடுக்கிற ரட்சிப்பு வந்து அந்த ரட்சிப்புல நான் நரகத்துக்கு போகவே முடியாது, அந்த ரட்சிப்பு ஒரு வாட்டி ரட்சகரை கண்டுபிடிச்சு நான் அவரை விசுவாசிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என் ஆத்மா நரகத்துக்கு போகவே முடியாது, அவர் என்னை பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போயிருவார் என்ன ஆனாலும் அது கேட்டனே, அதுதாங்க என்னை பிடிச்ச கொக்கினார். அத கேட்ட உடனே போச்சு, என் ஆத்மாவை என்ன காப்பாத்திக்க முடியாது, என்ன நான் பாதுகாத்துக்கொள்ள முடியாது, ஆனா இயேசுவ புடிச்சுட்டேன்னா அவர் கூட்டு போயிடுவார்னு கேட்டேனே, அதுதான் எனக்கு பிடிச்ச ரட்சிப்புக்கு இழுத்த கொக்கின்றார். அதுதான் அநேக பேர் ரட்சிப்பு கொண்டு வந்தது. வேற என்ன வேணும் நமக்கு, இதை நம்ம அட்ராக்ட் பண்ணலன்னா வேற எதுதான் அட்ராக்ட் பண்ணும். நம்ம ஆத்மா நித்தியமா உயிரோடு இருக்க போது, நரகத்துக்கு போக போது அந்த ஆத்மாவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கொடுக்கிற என்ன நம்பி மனம் திரும்பி வா அப்படின்னா, ஆத்மா மதிப்பு தெரியாதவங்க தாங்க வரவே முடியாது, முட்டாளுங்க தான் வர முடியாது. அதான் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். அது பெரிய ஆசீர்வாதங்கள் ரட்சிப்புக்குள்ள நமக்கு இருக்கிறது. ஜூட்ல ஒரு வசனம் இருக்கு, ஒரு வசனம் படிங்களா, ஜூட் 24 ரெவலேஷனுக்கு முன்னாடி இருக்கிற புக். அது இருக்கா இல்லையான்னு கூட சில டைம் நமக்கு சந்தேகம் வரும். ஒரே ஒரு 25 அதிகாரம் தான் இருக்கு அதுல, 24 படிங்களா, அதுல கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் பாருங்களேன். என்ன ரட்சிப்புல வந்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ்,
உங்களை காக்கவும் தமது மகிழ்வுள்ள சன்னதியிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும்.
இத நினைச்சு அப்படியே நெய்மறந்து மயக்காடிச்சு விடலாமான்னு இருக்கு இந்த வசனம். யோசிச்சு பாத்தீங்கன்னா, வலுவாதபடிக்கு நம்மளை காக்கவும், இந்த உலகத்துல நீ விசுவாசி உண்மையான விசுவாசியா இருந்தா வலுவாதபடிக்கு ஆண்டவர் உன்னை காக்க போற, ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல காத்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வர்றது மாத்திரம் இல்ல, பரலோகத்துல தன்னுடைய மகிமையான சந்நிதிக்கு முன்பதாக, மகிமையான சந்நிதிக்கு முன்பதாக யாராவது அப்போஸ்தலர்கள் நின்னாங்களா? ஐசாயா வந்து ஐயோடு தரக்குப்புற விழுந்தார் இல்லைங்களா, இசைக்கெல்லாம் செத்தன் யோவான் செத்தவனை போல விழுந்தார். என்ன போட்டிருக்கு, அவருடைய மகிமையான சந்நிதிக்கு முன்பதாக மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்தவும், அங்க போய் நிக்க போறமா, மகிமையான இந்த காக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த பரலோகத்துல போய் நிக்க போறோமா, எப்படி நிக்க போறோமா தெரியுமா, மாசற்றவர்களாக, பிளேம்லெஸ்ஸா, கடவுள் என்ன பார்க்கும் போது ஒரு குறை இல்லாம செருவின் அந்த தூதர்களை மாதிரி என்ன பார்க்க போறா, அவங்க கூட நிக்க முடியாது, நம்ம அவருக்கு முன்னாடி போய் நிக்கும்படிக்கு நம்ம செய்ய போறா. என்ன பெரிய ரட்சிப்பு அது, என்ன பெரிய ரட்சிப்பு, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கண்டு நம்ம விசுவாசியே எலை பாரு. இதுதான் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடம். எலை பாறுதலோடு ஆனந்தத்தோடு என்ன ஒட்டி இதெல்லாம் யாருங்க எடுக்க முடியும், என்னதான் எடுக்கட்டும், இதுதான் யாரு என்ன விட்டு எடுக்க முடியும், இதுதான் நம்ம எலை ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள்லாம் இப்படி இருக்கும் போது இதெல்லாம் கொடுத்துட்டாரு ஆண்டவர், இதெல்லாம் யாருமே எடுக்க முடியாது. அதெல்லாம் கடந்து போகிற ஒரு பாதை இருக்கு, ஒரு பாதையில நம்ம போகணும். பெரிய புதையலங்கள்லாம் எடுக்கும் போது அந்த பாதையில அதை தாண்டி இதை தாண்டி போகணும்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாதையில நம்ம கடந்து போகணும். பரலோக பாதை, அது ஒரு விசுவாச பாதை. அந்த பாதையில ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த ட்ரைனிங்கை தான் இங்க நம்ம பார்த்துட்டு வரோம், அந்த ட்ரைனிங்கை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா அந்த பாதையில என்ன காட்டுறாரு, முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுடைய இருதயம் எவ்வளவு சீரழிந்த இருதயமா இருக்கிறதுன்னு காமிச்சு கொடுக்கிறாரு அவங்களுக்கு. நமக்கும் அதான், அதை காட்டும் போது என்ன நடக்குது தெரியுங்களா, ரொம்ப தாழ்மை நமக்கு வருது. ஏன், இப்படி சீரழிந்த மனுஷனுக்கா, இப்படி ஒரு ஜடத்துக்கா ஆண்டவர் போய் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம அது கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்றதே நம்ம இருதயத்தை பார்க்கும் போது தாங்க நமக்கு உணர முடியும் எவ்வளவு மோசமா நான் இருக்கிறேன்னு. அதை காமிச்சு கொடுக்கிறாரு ஆண்டவர் நமக்கு, நீ பாரு எவ்வளவு மோசமா இருக்க, நீ உன்னால நீ நல்லவன்றதுனால ரட்சிப்பு கிடைக்கல, எவ்வளவு மோசமா இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன், உன்ன மாதிரி ஆளுதான் மாசற்றவனா நான் போய் நிக்க வைக்க போறேன்னு ஆண்டவர் முதலாவது அந்த பாதையில கஷ்டமா தான் இருக்கு, ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு, நம்ம இருதயத்தை வெளிப்படுத்துறாரு நம்ம கஷ்டங்கள் மூலமா. அடுத்ததாக என்ன பண்றாரு நம்ம பாக்குறோம், நம்ம வந்து விசுவாசத்துல வளர்ந்து உலகத்துல காணுகிற காரியங்கள் அனித்தியமான காரியங்கள் எதுவுமே கடவுளுக்குள்ள நமக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்காதபடிக்கு நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்படிக்கு அந்த பாதையில ட்ரெயின் பண்ணி வர. திருப்பியும் சொல்றேன், அது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பாதையில ஆண்டவர் என்ன பண்ணிட்டு வர்றாரு, விசுவாச பாதையில் ரட்சிக்கப்பட்ட உடனே உபத்திரவங்கள் கஷ்டங்கள் மூலமா காணுகிற காரியங்கள் அனித்தியமான காரியங்கள் எதுவுமே நமக்கும் ஆண்டவருக்கு நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் சந்தோஷம் சமாதானத்தை அந்த காரியங்கள் கெடுக்காதபடிக்கு நம்மள வளர்த்து வருகிறார். ஹி க்ரோசஸ் இன் ஃபேத். அதான் பார்த்துட்டு வரோம், எந்த அளவுக்கு பாதிக்க கூடாது, நம்ம எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும் ஆண்டவரை துதிப்பான்ற அளவுக்கு விசுவாச பாதையில நம்மள நடத்திட்டு வர்றாரு. சரி, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த பாதையில வந்து நமக்கு தேவைகள் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளுக்கு பராமரிப்பு நம்பி வாழணும்னு நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம இந்த பாதையில இன்னொரு காரியமும் இருக்கு. நம்ம தேவைகள் மாத்திரம் இல்ல, நமக்கு சத்ருக்களும் இருக்கிறார்கள். We have, we don't only have needs, but we have enemies. நமக்கு சத்ருக்கள் இருக்கிறாங்க, அந்த சத்ருக்களுக்கு விரோதமா நம்ம ஆண்டவரை நம்புறது மாத்திரம் இல்லாம நம்ம போர் செய்ய வேண்டியதா இருக்கிறது. நம்ம சண்டை போடணும் இந்த பாதையில. எவ்வளவு ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கலாம், ஆக்ஷன் மூவிஸ், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி நீங்க பார்க்கவே முடியாது. பெரிய போர், ரொம்ப ஆக்ரோஷமான போர் நம்ம தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு விசுவாச வாழ்க்கையில போர் செய்ய வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம், அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த பாதையில ஆண்டவர் நிறைய உபத்திரவங்க வரதான் போது, ஆனா நிறைய ஆசீர்வாதங்களும் ஆண்டவரும் வச்சிருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு, நிறைய நம்ம அடைய வேண்டியதா இருக்கு, வளர வேண்டியதா இருக்கு. இந்த வனாந்திர பாதையில ஆண்டவர் வந்து நம்மள வளர்ச்சி கொடுக்கணும், கனி கொடுக்கணும், முன்னேற்றணும் அப்படின்னு ஆண்டவர் நிறைய ப்ராமிசஸும் பண்ணியிருக்கிறார். ஏன் நம்ம நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஏன் நம்ம வளர மாட்டேன்றோம், ஏன் அநேக நேரத்துல பைபிள்ல போட்டிருக்கிற எவ்வளவு ப்ராமிஸ் எல்லாம் போட்டிருக்க, நமக்கு ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்கணும், பரிசுத்தத்தினால் நிறைந்திருக்கணும், சமாதானம் ஆனந்தம் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு எல்லாம் போட்டிருக்கேன், நமக்கு எல்லாம் அதெல்லாம் ஏன் இல்ல, ஏன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மேடம் பள்ளமா இருக்கிறது, ஏன் கிறிஸ்து போட்டிருக்கிற மாதிரி ஏன் மத்தவங்க என்ன கிறிஸ்து பார்க்க மாட்டேன்றாங்க, மத்தவங்களுக்கு ஏன் வல்லமையா ஆவியோடு பரிசுத்தாவியோடு இயேசுவை பத்தி சொல்லி அவங்களை இயேசுக்குள்ள ஏன் என்னால கொண்டு வர முடிய மாட்டேங்குது, ஏன் என் ஆவிக்குரிய ஜீவியம் அதே சில நேரங்களில் ரொம்ப டல்லா போயிருது, ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் என்ன ஏன் தாக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நமக்கு சத்ருக்கள் உண்டு. நம்ம இந்த பாதையில முன்னேறாதபடிக்கு வளராதபடிக்கு கடவுள் நமக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிருக்காரோ அதெல்லாம் நம்ம அடையாதபடிக்கு நம்மள தடை பண்ணுகிற சத்துருக்கள் நமக்கு உண்டு. நமக்கு அநேக அமேலேக்கியர், நம்மள தாக்குற அமேலேக்கியர் உண்டு. அதைத்தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். நம்ம நம்ம வளராதபடிக்கு முன்னேறாதபடிக்கு நமக்கு தடைகள் ஏற்படுத்துகிறவர்கள் அவர்கள். அந்த சத்துருக்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இஸ்ரவேலுடைய முதல் போரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களை வந்து தாக்குறது அந்த அமெரிக்கலைட்ஸ். இந்த போர் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கவனிச்சு பார்க்கணும், இந்த போர் எப்ப ஆரம்பிக்குது? அவங்க போன வாட்டி போன வாரம் நம்ம பார்த்தோம், இந்த கற்பாறையிலிருந்து வந்த தண்ணிய குடிச்ச பிறகுதான் இந்த போர் ஆரம்பிக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஒரு மனுஷனுக்கு வந்து, ஒரு விசுவாசிக்கு, அவன் எப்ப மறுபடியும் பிறந்து அவனுக்குள்ள பரிசுத்தாவி வந்துடுறாரோ, அந்த கற்பாறையின் தண்ணி அவன் எப்ப குடிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்ப அவனுடைய வாழ்க்கையில போர் ஆரம்பிக்கிறது, போர் ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் நினைச்சுக்க கூடாது, நிறைய பேர் இப்படிதான் தப்பா நினைச்சுக்கிறது, நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னமே எனக்கு ஆனந்தம் சந்தோஷம், ஆண்டவரை இதயத்தை மாத்திட்டார், என்னுடைய பாவங்கள்லாம் ஒளிந்தது, இன்னமே ஆனந்தம் பேரானந்தம்ன்றது இல்ல. அப்பதான் போரே ஸ்டார்ட் ஆகுது, அப்பதான் வார் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பாக்குறோம் இதுல அந்த போருக்கு பைபிள்ல நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வசனம் படிப்போம், கலாத்தியர் 5:17.
ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாற்றத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது.
ஒன்றுக்கொன்று விரோதமாக ஒரு போர் ஆரம்பிக்கிறது. எதுக்கும் எதுக்கும் போரு? மாம்சத்துக்கும் ஆவிக்கு விரோதமாக ஒரு போர் உள்ளுக்குள்ள ஆரம்பிக்குது. இன்னும் சில வசனங்கள்ல பழைய மனுஷனும் புதிய மனுஷனுக்கும் ஒரு போர் ஆரம்பிக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு எல்லாமே மாறிடுறது இல்லைங்க. பழைய மனுஷன் அப்படித்தான் இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள இன்னொரு இயற்கை வருகிறது. அந்த புது இயற்கைக்கும் பழைய இயற்கைக்கும் போர் ஆரம்பிக்கிறது நமக்குள்ள. அந்த போர் தான் பைபிள் அநேக விதமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு படமாக தான் இந்த அமேல்கேரியர் வராங்க. தமிழ்ல என்ன சொல்றது கரெக்டா? அமேலேக்கியர். அமேலேக்கியர் அமேலேக்கியர் வராங்க. இந்த அமேலேக்கியர் எதுக்கு ஒரு படமா இருக்கிறாங்கன்னா, நம்ம மாம்சத்துக்கு பாவத்துக்கு நம்மளுடைய சத்ருக்களுக்கு சாத்தானுக்கு ஒரு படமா இருக்காங்க. நம்மளை தாக்க வருகிறவர்கள், நம்ம முன்னேறாதபடிக்கு பரலோக பாதையில முன்னேறது, வளர்ச்சி கனி ஆண்டவருடைய சமாதானம் சந்தோஷத்தை அடைந்து முன்னேறாதபடிக்கு நம்மளை தாக்குறவர்கள் தான் இந்த அமலேக்கியர். நம்மளை நிறுத்துறவர்கள், தடை பண்ணுகிறவர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் வந்து இவங்களுடைய தாக்கத்தில் ஈடுபட்டு, கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேருக்கு இப்படித்தான் இருக்கு, இந்த தாக்கத்துல அடிபட்டு ஒரே பாவம், தங்களை தாக்குற பாவம், அதனால மேற்கொள்ளவே முடியறதில்ல. அதான் அமலேக்கியர். நமக்கு இருக்கு ஒவ்வொரு அமலேக்கியர் நம்மளை ஆட்கொண்டிருக்கு, நம்ம தாக்கிக்கிட்டு இருக்கு. அது தாக்கும் போது நம்ம அதுக்கு எப்படி அதுக்கு ஃபைட் பண்ணணும்னு தெரியாம அதுலயே உளுந்து 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 முன்னேறாத நம்ம தடைப்பட்டு நிக்கிறோம். அநேக பேர் வாழ்க்கை வளராதுக்கு அதான் காரணம். அநேக பேர் ஆண்டவருடைய பாதையில முன்னேறி தேராதுக்கு அதான் காரணம். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முன்னேற்றம் இல்லாம தவிக்கிற ஒரு நிலையில இருக்காங்க. அதுக்கு என்னதான் மருந்து? அவங்க எப்படி தாக்கி நம்ம ஜெயம் கொண்டு வெற்றிகரமா வாழ்றது? இந்த படத்துல நம்ம கத்துக்க போறோம், இந்த கதையில நம்ம கத்துக்க போறோம். சரி, நம்ம அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு எப்படி நம்ம வெற்றிகரமா வாழ்றது, இந்த பாடம் நம்ம கத்துக் கொடுக்க போகுது. 8 வசனத்துல இருந்து வாசிப்போம்.
வந்து இஸ்ரவேலரே கூட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட கூட யுத்தம் பண்ண
யுத்தம் பண்ணு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்க மாசா மரிபா அனுபவம் முடிஞ்சு அவங்களுக்கு தண்ணி அந்த கற்பாறையிலிருந்து கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்ட பிறகு அவங்களுக்கு ரெஃபிடமும் உண்மையாவே ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் ஆ முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. தண்ணி இருக்கு, வேற என்ன குறை? ரொம்ப நிம்மதியா, ரொம்ப சந்தோஷமா, சேஃப்டியா, சமாதானமா அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு எதிர்பாராத விதத்துல அவங்க எதிரே பார்த்துல, இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்க போரே பார்த்திருப்பாங்களா? ஆண்டவர் அவங்க போரை பார்க்க கூடாதுன்னு தானே பிலிஸ்தியர்கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்தி வேற ரோட்ல கூட்டு வந்தாரு. எகிப்தியரும் வந்து தாக்கும் போது அவங்களை பின்னாடி இருந்து பாதுகாத்தார் இல்லையா. இதுவரைக்கும் இப்படி அவங்களுக்கு தாக்குதல் ஏற்படும் அவங்களுக்கு ஏற்பட்டதே இல்லை, அந்த அனுபவமும் இல்லை. முதல் தடவை தாங்கள் தாக்கப்படுகிறார்கள், அது தாக்கப்பட்டு அது தந்திரமாக தாக்கப்படுகிறார்கள். அது வந்து ஒரு டைரக்ட் அட்டாக் கூட இல்லை. யுபாகமும் 25 படிங்கள, 25:17 பாத்தீங்கன்னா அவங்க எப்படி தாக்குனாங்கன்னு போட்டிருக்கு.
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாதிருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல வீரரையெல்லாம் பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு.
உன் பின்னாடி வந்து தாக்கி இருக்கிறாங்க, முன்னாடி இல்ல. ஒரு போர் செய்ய போறோம்ன்ற அறிவிப்பு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு போர் செய்யறதுக்கு. அதெல்லாம் இல்லாம அவங்கள வந்து தந்திரமாக திட்டமிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருந்து பின்னாடி வந்து தாக்கி இருக்கிறான். தாக்கி பின்னாடி யார் வருவாங்க? வயசானவங்க வருவாங்க, வியாதி பிடிச்சவங்க, பலவீனமாங்க, நடக்க முடியாதவங்க, ஸ்லோவா நிதானமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து தாக்கி இருக்கிறாங்க. அதுதான் நம்ம பாக்குறோம், அவங்களுடைய அட்டாக்க நம்ம பாக்குறோம். இந்த அமலேக்கர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இவங்க வந்து தாக்கணும்? ரெண்டு காரணங்கள் சொல்லலாம். பைபிள்ல ஆதியாமத்துல இருந்து ஜட்ஜஸ்ல இருந்து ஏன் போர் நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, தண்ணிக்காகத்தான் நடக்கும். ஏன் இன்னைக்கும் நடக்குது ஒரு தேசங்கள்ல தண்ணிக்காக போர். இவங்க அமெரிக்கரு அவங்க அங்கதான் குடியிருந்தாங்க, ரெஃபிடம்ல குடியிருந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சு. அவங்க ஒருவேளை புதுசா கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த கற்பாறையில இருந்து தண்ணி வருதே அப்படின்னு. அந்த தண்ணியை நம்ம ஆட்கொண்டோம் என்றால் நமக்கு நல்லா இருக்குமேன்னு அந்த தண்ணிக்காக போய் தாக்கி இருக்கலாம். இன்னொன்னு வந்து இது ஒரு பரம்பரை பகை. அமலேக்கியர் யாருடைய புள்ள தெரியுமா? அமலேக்கு ஈசாவுடைய புள்ள. யாக்கோபு ஈசா பாக்குறோம் இல்லைங்களா? ஈசாவுடைய புள்ள. ஈசா வந்து யாக்கோப வெறுத்தது ஆதியாமத்துல பாக்குறோம். ஏன்? என்னுடைய புத்திர சுகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான்ற மாதிரி யாக்கோப வெறுத்ததை பாக்குறோம். அந்த பரம்பரை பகை, ரத்தத்துல ஓடுற பகை அது. இப்ப வந்து அந்த யாக்கோபு அங்க வாங்கின ஆசீர்வாதம் ஆக்சுவலா நிறைவேறதுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா, கானான் தேசத்துக்கு. அதை நடக்கக்கூடாதுன்னு ஒருவேளை தாக்குறதாங்க வரலாம். ஒரு பரம்பரை பகை, இன்னொன்னு அந்த தண்ணிக்காக இருக்கலாம். அதை நிறைவேறத பாக்குறோம். சரி, இத வந்து இந்த தாக்கத்தை பத்தி நம்ம படிச்சுக்கணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மள பாவமோ மாம்சமோ பிசாசம் இப்படித்தான் தாக்குறது. எப்படி தாக்குறது? நமக்கு எப்படி தாக்குதல் வருகிறது? ரொம்ப தந்திரமாக வருகிறது. நம்ம முன்னேறாதபடிக்கு நமக்கு ரொம்ப தந்திரமாக வருகிறது. முதலாவது பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அறியாமையில ரொம்ப சேஃபா இருக்குது, தண்ணி இருக்குதுன்னு ரொம்ப கான்பிடண்டா அந்த ஜனங்க பத்தி அவங்க சந்தேகமே பட்டிருக்க மாட்டாங்க அமெரிக்கரை பத்தி. ஏன்னா அவங்க சமாதானமான ஜனங்க, அவங்க வனாந்திரத்துல இருக்கிறவங்க. அவங்க போய் என்ன போர் செய்வாங்க? அவங்களை சந்தேகம். ஒருவேளை பிலிஸ்தியர் வரலாம், எகிப்தியர் வரலாம், அமலேக்கியர் போர் செய்யறதுன்றது முடியாத காரியம், சந்தேகம் கூட பட முடியாது. சொந்தக்கார் வேற இல்லையா, சொந்தக்கார் வேற. அவங்க பண்ண மாட்டாங்க, சமாதானமான ஜனங்கன்னு நினைச்சவங்கதான் அவங்களை வந்து தாக்குறாங்க. நமக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்து நம்மளுடைய சத்துருக்கள் வந்து அப்படியே பெருசா ஒரு மோசமான ஒரு பொம்பளையோ மோசமான ஒரு ஆம்பளையோ பெரிய ஒரு பெரிய இது ஒரு பெரிய தாக்கம்லாம் நமக்கு வராது. நமக்கு வர தாக்கம்லாம் நம்ம கொஞ்சம் கூட சந்தேகப்படாத இடத்துல இருந்து தான் வரும். நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். பெரிய வெளிப்படையான வேசித்தனத்திலேயோ குடியிலையோ வெறித்தனத்திலேயோ நம்ம தாக்குதல் வராது. தந்திரமான விதத்துல சிற்றின்பங்கள்லயும் இச்சைகள்லயும் கோபத்திலையும் பெருமையில தான் நம்ம தாக்குதல் வரும். புரியுதுங்களா? மறைவான பாவங்கள்ல தான் நம்மளை தாக்க பாக்குறது சாத்தம். அதை பத்தி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதை பாத்துக்கிறோம், ரொம்ப தந்திரமான தாக்கம். அடுத்ததாக என்ன பாக்குறோம்? அவங்களுடைய பலவீனமான ஏரியால அவன் தாக்கியிருக்கிறான். முன்னாடி வந்திருக்கலாம் இல்ல, முன்னாடி வந்தா முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. முன்னாடி எங்களை யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எல்லாம் போர் வீரர்கள் எல்லாம் இருந்தாங்க, பலவீனமா. அவங்க பின்னாடி ஒன்னும் ப்ரொடெக்ஷனே இல்லை, ரொம்ப கான்பிடண்டா முன்னாடி இருந்தாங்க. ஆனா நம்மளுடைய பலவீனமான இடத்துலதான் சாத்தான் நம்ம தாக்குறது இல்லைங்களா? பாவம் பலவீனமான நேரத்துல பலவீனமான இடத்துல தான் நம்மளுக்கு தாக்குதல் வர்றது. அநேக டைம்ல பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறோமோ, எப்ப கவனம் குறைவா இருக்கிறோமோ, அப்பதாங்க நமக்கு தாக்குதலே வர்றது. அடியே உழுறது நம்ம பார்த்திருக்கலாம் ஆவிக்குரிய போர்ல. பலவீனமான ஒருத்தர் சொன்னார் ஒரு ஞானமான காரியத்தை, நம்ம எப்ப நம்ம ரொம்ப பலவீனம்னு நினைக்கிறோமோ, ரொம்ப நம்ம பலவீனத்தை உணர்றோமோ, அப்பதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஆவிக்குரிய ஜீவத்துல. ஏன்னா அப்பதான் ஆண்டவர் ரொம்ப சார்ந்திருப்போம், அப்பதான் ஜெபம் ரொம்ப இருக்கும். எப்ப நமக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கோ, எப்ப நம்ம நல்லா இருக்கிறோம், ரொம்ப வளர்ந்துருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோமோ, அப்பதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அப்பதான் தாக்குதல் நமக்கு வரும். ஏன்னா அப்பதான் ஜெபம் குறைவாகும், பைபிள் இது குறைவாகும். நம்ம பாத்துக்கணும் எவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கிறோம், எவ்வளவு ஒரு தப்பும் பண்ணாம இருக்கிறோம், அப்பதான் நமக்கு அட்டாக்கே வருது. இதெல்லாம் பாத்துக்கணும். இப்படித்தான் தந்திரமாக சாத்தான் நம்மள தாக்குறது. அவனுடைய தாக்குதலை பாத்தீங்கன்னா, முதலாவது எங்க தாக்குவான், நம்ம எதிர்பாராத இடத்துல இருந்தான் நமக்கு தாக்குதல் வருது. ரெண்டாவது நம்ம பலவீனமான இடத்துல தான் நம்மளுக்கு தாக்குதல் வருது. மூன்றாவதாக அந்த தாக்குதல் சடனா வரும், ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு வராது. எவ்வளவு பாவத்துல நம்ம தப்பிக்கலாம் தெரியுங்களா. இப்போ உனக்கு ஒரு சோதனை வரப்போகுது, நாளைக்கு 12 மணிக்கு உனக்கு ஒரு சோதனை வரப்போகுதுன்னா நம்ம நல்லா ஜெபம் பண்ணி பைபிளை படிச்சு ஜெபிக்கிறதுக்கு மத்தவங்களுக்கு கேட்டுக்கிட்டு தப்பிச்சிடலாம் இல்லையா. அப்படி எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் வராது, சடனா வரும் நமக்கு எதிர்பாராத இடத்துல இல்லைங்களா. அப்படிதான் வருது, சடனா உடனே நோட்டீஸ் கூட வராது. ஆனா அதுக்காக ரொம்ப அந்த பாவமும் பிசாசம் ரொம்ப திட்டம் பண்ணும், திட்டம் பண்ணி ஒளிஞ்சிருந்து காத்திருக்கோம். எப்படா டைம் கிடைக்கும், எப்படா இவனை தாக்கலான்னு காத்திருக்கோம். அந்த மாதிரி தாக்குதல் தாங்க வருது. ரொம்ப தந்திரமான விதத்துல பலவீனமான நேரம் எப்போ, இவன் எப்போ ஜெபம் ஜாஸ்தி பண்றது இல்ல, எப்போ ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறான், எப்போ ஆண்டவருடைய வசனத்துல இல்ல, எப்போ அப்படி இல்லையோ, அந்த நேரம் பார்த்து நமக்கு வரும் தாக்குதல். பாவம் இப்படித்தான் தாக்கும், அமெரிக்கர் இப்படித்தான் நம்மளை தாக்குறது. அப்படிதான் நம்ம தாக்குறதா நம்ம பாக்குறோம். சரி, இதை பத்தி நம்ம கவனமா இருக்கணும். இன்னொன்னு, சில மாம்சத்தின் தாக்கம் பலவிதமா இருக்கும், பலவிதமா இருக்கும். சில நேரத்துல சொல்லி முடியாத சோர்வு, அதெல்லாம் மாம்சத்திலிருந்து வருது. சொல்ல முடியாத சோர்வு, ஆண்டவருடைய விஷயத்துல சோர்வு, சர்ச்சுக்கு வர்றதுல சோர்வு, பைபிள்ல படிக்கிற சோர்வு. ஏன், இதெல்லாம் தாக்குதல், இதெல்லாம் அட்டாக்ஸ். நம்ம முன்னேறாத படிக்க, வளராத படிக்க, இதெல்லாம் தாக்குதல். சரி, இப்படி எல்லாம் நமக்கு வருது, ஆமாங்கன்னு சில பேர் எல்லாம் தலையாட்டுறீங்க, கரெக்ட், இப்படித்தான் வருது. அதை எப்படி தப்பிக்கிறது, இதான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். அட்டாக் நமக்கு வருது, நம்ம we are being attacked, அதை முதல்ல உணரணும். நமக்கு அட்டாக்ஸ் ஏற்படுது நிறைய. நம்ம சாதாரண ரட்சிக்கப்பட்ட பிறகு we will be attacked. நம்ம எதிர்பாராத இடத்துல அட்டாக் வரும், பலவீனமான நேரத்துல வரும், சடனா வரும். ஆனா அதுல அடிபட்டு உளுந்து வீக் ஆகி போயிட்டு இருப்போம். ஆனா எப்படி அதை மேற்கொள்றது, ஆண்டவர் நமக்கு ரெண்டு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ரெண்டு ஆயுதத்தை, 2 weapons for victory. பாவத்துல வெற்றிகரமா, மாம்சத்துல வெற்றிகரமா நம்ம வாழ்றதுக்கு ரெண்டு ஆயுதங்கள் என்ன, இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா படிக்கலாம். அடுத்த வசனம் அதே வசனம் தான் படிக்கணும். ஆக்சுவலா 8
நாளைக்கு நான் மறைவுச்சிட்டேன்
இல்ல, 8 படிங்க.
அமலேக்கியர் வந்து ரெபித்திமிலே இஸ்ரவர்களை கூட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியருடைய கூட யுத்தம் பண்ணு.
புறப்பட்டு போய் யுத்தம் பண், முதலாவது கட்டளை. அமலேக்கியர் உன்னை தாக்கும் போது நம்ம செய்ய வேண்டியது, யோசுவாக்கு செய்ய சொல்லும்படிக்கு கட்டளை கொடுத்தது என்ன, முதல் தடவை யோசுவா அந்த சீனுக்கு வராரு. இது வரைக்கும் யோசுவா பேரே வந்தது இல்ல, முதல் தடவை வராரு. அவர் வந்த உடனே கமாண்டர் இன் சீஃப் போஸ்ட் அவருக்கு கொடுத்துட்டு அவருக்கு கட்டளை கொடுக்கிறாரு, மோசஸ், நீ புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா, எகிப்தியர் அவங்கள அட்டாக் பண்ண வரும்போது அவங்களை என்ன சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா, யுத்தம் பண்ணினாரா, அமர்ந்திருந்து அமைதியா இருந்து அசையாம இருந்து கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, நீ போய் யுத்தம் பண்ணு, நீ போய் புறப்பட்டு யுத்தம் பண்ணு. ஜனங்க சண்டை போட நினைக்கிறாங்க, அது மாத்திரம் இல்ல, ஏனத்தானு போகாது, நல்லா திட்டம் பண்ணி என்ன பண்ணணும், நீ போய் மனிதர்களை தெரிந்து கொள்ளு. எல்லாரையும் கூட்டு போய் யுத்தம் பண்றது இல்ல, யார் யாரெல்லாம் யுத்தம் பண்ண முடியுமோ பெஸ்ட் மனிதர்களை தெரிந்து கொண்டு நீ போய் யுத்தம் பண்ணு. அதெல்லாம் சாதனங்களை நீ பயன்படுத்துன்றாரு. இதுலதான் பெரிய பாடத்தை நம்ம படிக்கணும். அநேக பேர் இதுலதான் தோல்வி அடையிறது. என்னத்துக்குன்னா, பாவம் இந்த மாதிரி நம்மளை தாக்கும் போது, சோதனைகள் இந்த மாதிரி நம்மளை தாக்கும் போது, சடனா பலவீனமான நேரங்களை தாக்கப்படும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நல்லா நம்ம கொரட்டை அடிச்சு தூங்கிட்டோம்னா அந்த பாவம் நம்மளை விட்டு போயிடும் நினைக்கிறோம். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை, ஜெபம் பண்ண வேண்டியது. ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பாவத்தை வெறுக்கும்படி எனக்கு உதவி செய்யும், இது என்ன பிடிச்சு தாக்குது, என்னால ஒன்னும் பண்ண முடியல, இதுகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற, என்ன காப்பாத்த ஆண்டவரே, அதை பண்ண ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா நம்மள போயிடும் நம்ம நினைக்கிறோம். இல்ல, அப்படி சொல்லப்படல. அப்படி ஒருபோதும் பாவம் நம்மளை விட்டு போகாது. நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரு. இது கொடுக்கப்பட்ட கட்டளை பாருங்களேன், நீ புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணுனா, முதலாவது பாவத்தை நாம் என்ன செய்யணும், பாவம் நம்மளை தாக்கும் போதுனா நம்ம நம்மளுடைய மிகப்பெரிய முயற்சியை நம்ம பண்ணணும். We have to exert ourselves. பாவத்துக்கு விரோதமாக நம்ம மிகப்பெரிய முயற்சியை நம்ம பண்ணணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அவங்க மீட்கப்படுறதுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து நம்மள பாவத்துக்கு விரோதமா சண்டை போட அப்ப சொல்ல மாட்டார். அதான் அவங்களுக்கு, எகிப்தியர்களுக்கு அவங்க அடிமையா இருந்தாங்க, அவங்க பாவத்துல அடிமையா இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு விரோதமா உன்னால போராட முடியாது. கர்த்தர் போராடினார். எகிப்தியர்கள் விரோதமா இருக்கும் போது நீ அமர்ந்திருந்து பாரு, நீ கர்த்தருடைய ரட்சிப்பாரு. ஆனா இவங்க அமெரிக்கருக்கு அடிமையா இருக்கிறாங்களா இப்போ? இல்ல, இவங்க ஃப்ரீ ஜனங்க. அமெரிக்கருக்கு இவங்க அடிமைகளா இல்ல, அமெரிக்கரை நம்ம போராடணும், அமெரிக்கருக்கு விரோதமாக போராடணும். அது ஒரு படமாக இங்க காமிக்கப்படுது. நம்ம ரட்சிப்புக்கு பாவத்துல நம்ம மரித்திருக்கும் போது பாவத்துக்கு விரோதமா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மளை ரட்சித்து ரட்சிப்பின் பாதையில நம்ம நடத்திட்டு போகும்போது, நம்ம சுதந்திரவாதிகள் ஆகும் போது, நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார் பாவத்துக்கு விரோதமா நம்ம போராடும்படிக்கு. ஏன் ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுக்கணும்? ஏன் ஆண்டவர் நம்ம வேத வசனத்தை கொடுக்கணும்? சபையில கொடுத்து ஏன் இவ்வளவு டீச் பண்ணணும்? சர்ச்சை ஏன் கொடுக்கணும்? நம்ம நல்லா போய் தூங்கிட்டு இருக்கிறதுக்கா? இல்லங்க, இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம முயற்சி செய்யணும், நம்ம போராடணும், அதுக்கு விரோதமாக புறப்பட்டு போய் போர் செய்யணும். பாவத்தை கொள்ளுகிறவர்களா நம்ம இருக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம செய்யாம ஜெபம் பண்ணிட்டு நம்ம தூங்கிட்டு இருந்தோம், நம்ம ஆண்டவரே ஏதாவது செஞ்சிடணும்னா பாவத்தில் வெற்றி நம்ம காண முடியாது. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அமல்கியரை நம்ம போர் செய்யணும்னா, நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக அமல்கியர்களுக்கு நம்ம அடிமை இல்லை. இன்னுமே அவர்களை நம்ம போர் செய்யணும், அவங்களை வெல்ல முடியும்ன்ற ஒரு தைரியத்துல நம்ம போகணும். நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற எல்லா சாதனங்களும் நம்ம பயன்படுத்தி போர் செய்யணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற இச்சைகள் வேரோடு ஒழியணும்னா, நம்மளுடைய பர்சனல் முயற்சி, ஆக்ரோஷம், ஃபோர்ஸ் இல்லைன்னா முடியாது. புரியுதுங்களா? நம்மளுடைய பாவம், நம்ம பரிதாபகரமான பாவ பிரச்சனை என்ன தெரியுமா? அநேக பேருக்கு நம்மள வீழ்த்துகிற பாவங்கள் இருக்கு. அந்த பாவத்துக்கு நம்ம நல்லா இடம் கொடுக்கணும். அதை நம்மளால ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். நம்ம என்ன செய்யறோம்? அது நம்மளுடைய செல்ல பாவமா நம்ம வச்சிருக்கிறோம். இது என் பலவீனங்க, இது என் இயற்கையான பலவீனம், என்னால ஒன்னும் பண்ண முடியாதுங்க. இது ஒரே வீக்னஸ் தான் எனக்கு இருக்குது. இது என்னால விட முடியாதுங்க, அது என்னால பண்ண முடியாதுங்க. அது என்ன தெரியுமா காமிக்குது? பாவத்தை நீ நேசத்தை காமிக்கிறது தவிர உன்னால மேற்கொள்ள முடியாதுன்றத காமிக்கிற. ரட்சகர் மேல, அந்த பாவத்தை விட ரட்சகர் மேல உனக்கு அன்பு இருக்கா அப்படின்னு அந்த பாவத்துல தான் நம்ம காமிக்கணும். ஒரு பாவத்தை இல்ல, மத்தது எனக்கு பிடிக்காத பாவத்தெல்லாம் நான் மேற்கொண்டுடுவேன், இந்த பாவம் என்னால மேற்கொள்ள முடியாது அப்படின்னா அது இல்ல பிரச்சனை. பிரச்சனை அந்த பாவத்தை நம்ம நேசிக்கிறதுனால தான் மேற்கொள்ள முடியலையே தவிர, ஆண்டவர் நமக்கு தேவையான சாதனத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு பாவத்தை நம்ம ஆத்மால விட்டோம்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு அது ஒரு பாம்பு மாதிரி நம்ம ஆத்மாவை அழிச்சுதான் போறோம். எழுதி வந்தா வச்சுக்கோங்க, ஒரு பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒருபோதும் ஆவிக்குரிய ஜீவத்துல வளர முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. எந்த பாவமாவது தொடர்ந்து நம்ம இதுல இருந்துச்சுன்னா அது ஒரு பாம்பு மாதிரி விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்கு நமக்குள்ள. நம்ம ஆத்மாவை அழிக்காம அது விடவே விடாது. அதுக்கு விரோதமா நம்ம எப்படி செய்யறது? முதலாவது என்னுடைய முழு போர்ஸ், முழு முயற்சி இருக்கணும் அதை மேற்கொள்றது. ஆண்டவர் தான் நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி அதுல இருக்கணும். அதுக்கு விரோதமாக நம்மளுடைய முயற்சி இருக்கணும். அது தேவை, ரொம்ப போர்ஸ் தேவை. நம்ம தூங்கிக்கிட்டு விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம பாவத்துல வெற்றியை காண மாட்டோம். பாவத்துல வெற்றி வேணும்னா நம்ம முயற்சி செய்யணும். ஆண்டவர் வந்து நம்ம பாவத்துல இருந்து நம்மளை எப்ப பரிசுத்தமாக்குறது? நம்மளுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து நம்மளுக்கு வெளியே தெரியாத மாதிரி இல்ல, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது இல்ல. நம்முடைய மைண்டும் நம்முடைய முயற்சியும் முழு உறுதியோடு, வைராக்கியத்தோடு நம்ம பாவத்துக்கு விரோதமாக போராடுறத நம்ம பார்க்கும் போதுதான் நமக்கு விடுதலை ஏறுதுங்க. அந்த பாவத்தின் மேல அந்த பாவம் சாகிறது அப்பதாங்க நம்ம பார்க்க முடியும். நம்ம போர் செய்யணும். புரியுதுங்களா? யோசுவா கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அமர்ந்திருந்து நீ ரட்சிப்ப பாருன்னு இல்ல. இப்ப அப்படி நடக்காது. அமல்கேயருக்கு நீ அடிமைகள் இல்ல, நீ விடுதலை ஆக்கப்பட்டு மீட்கப்பட்டு சுதந்திரவாளியா இருக்கிற. உனக்கு கடவுள் எல்லா சாதனமும் கொடுத்திருக்கிறாரு. போய் புறப்பட்டு போய் போர் செய். அதுக்கு விரோதமா நீ ஜெயிக்க முடியும், பாவத்துக்கு விரோதமா ஜெயிக்க முடியும். அதான் நான் பாக்குறோம். ஆனா போகும்போது என்ன பண்ணணும்? ஏனோ தானோன்னு போகக்கூடாது. ஒரு ஒரு பாவத்தை அட்டாக் பண்றதுக்கு கடவுள் வழி விதவிதமான வழியை கொடுத்திருக்கிறார். மோசே யோசுவாக்கு என்ன சொன்னாரு? நீ ஏனோ தானோ போன சொன்னாரு. என்ன பண்ணணும் யோசுவா? மனிதரை தெரிந்து கொள்ள. தெரிந்து கொள்ளா என்ன? எவ்வளவு யோசிக்கணும் யோசுவா? அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும், அவங்களுடைய ஹைட்டை பார்க்கணும், வெயிட்டை பார்க்கணும். பெஸ்ட் மனிதர்களை தானே தெரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி நம்ம பாவங்களை தாக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சில நேரத்தில் எந்த பாவத்தை எப்படி மேற்கொள்ளணும் நம்ம பார்க்கணும். ஒரு சில பாவங்கள் இருக்கிறது, இச்சை மாம்ச இச்சைகளின் பாவங்கள். அந்த பாவத்தை எல்லாம் நம்ம மேற்கொள்றதுக்கு வந்து யோசுவா எதுல மேற்கொண்டார்னு போட்டிருக்குன்னா, அந்த பட்டயம்னு போட்டிருக்கு. அந்த பட்டயத்தினால மேற்கொண்டார்னு. அந்த பட்டயம் நமக்கு பைபிள்ல வந்து வேத வசனம் தான். வேத வசனம் தான் நமக்கு இருக்கிற முதல் ஆயுதம் பாவத்தை மேற்கொள்றதுக்கு. நம்முடைய சொந்த முயற்சியோடு வேத வசனத்தை வீழ்த்தும் போதுதான் பாவத்தை நம்மள ஜெயிக்க முடியும். அதுதான் நம்ம பாக்குறோம். யோசுவா என்ன பண்றாரு? அதை செலக்ட் பண்றாரு மனுஷர்களை. நம்மளும் பாவங்கள, விதவிதமான பாவங்கள் இருக்கு. ஒரு விதமான பாவங்கள் மாம்ச விதமான பாவங்கள். அது வர்றது வந்து சுனாமி மாதிரி வரும். அதுல காண்டி நம்ம அது வர்றதுக்கு முன்னாடி தான் பொழைக்கிறோமே தவிர, அந்த சுனாமியில மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கு விரோதமா எதிர்நீச்சல் போட முடியுமா? போடவே முடியாது. சுனாமில இருந்து வருதுன்னா என்ன பண்ணணும்? ஓடணும். அது வரட்ட நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு விசுவாசி, நான் பாத்துக்குவேன். ஆண்டவர் வல்லமையான கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவரை காப்பாத்திடுவாரு. என்ன அதை பார்த்துருவேன். மாம்ச இச்சைகள் பாவம், அதை விட்டு ஓடணும். பைபிள்ல நிறைய இடங்களை போட்டிருக்கு. ரெண்டு வசனங்கள் படிப்போம். 2 தீமோத்தி 2:22. இன்னொருத்தர் 1 கொரிந்தியர் 6:18 படிக்கலாம். 2 தீமோத்தி 2:22.
அன்றியும் வாலிபத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி.
வாலிப இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு. வாலிபர்கள்லாம் நீங்க இருக்கிறீங்க. வாலிப இச்சைகள், வாலிப இச்சைகளை நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் என்ன என்ன ஆயிட போகுது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாமே, கொஞ்சம் இது பண்ணலாமே. அதை விட்டு என்ன பண்ணணும்? விலகி ஓடணும். விலகி ஓடணும். வாலிப இச்சைகளை விட்டு விலகி ஓடணும். சபையில் இருக்கிற பசங்களால நான் சொல்றேன், இந்த இன்டர்நெட் ஒரு பெரிய ஆபத்தான ஒரு காரியம். ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு தேவை, நல்ல நிறைய நல்ல காரியங்கள் இருக்கு, நிறைய பயங்கரமான காரியங்கள் இருக்கு. நல்ல காரியங்கள் இருக்கும் போதே எதிர்பாராத தாக்கம் நமக்கு வரும், எதிர்பாராத தாக்கம். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொல்லி இருக்கிறேன், உங்க கம்ப்யூட்டரை வச்சீங்கன்னா நீங்க ஹால்ல வைங்க, பெட்ரூம்ல வைக்காதீங்க, தனியா வைக்காதீங்க. ஆணு பெண்ணு இல்ல, தாக்கம் எல்லாருக்குமே வருது. அதுல இருந்து வாலிபைச்சைகளுக்கு விலகி ஓடுங்க. ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா உடனே அதுல இருந்து ஓடினாதான் உண்டே தவிர, அதை விட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அது ஏதோ தப்பானது உடனே வருது, உட்காந்து ஏதோ பண்ணிருக்காங்க, விட்டு ஓடுறான். எங்கடா ஓடுறேன்னா இத்தான் ஓடுற, அப்படிதான் தப்பிக்க முடியும். அதுல பாப்பமே என்ன இருக்குதுன்னு பாப்பமே, இன்னொன்னு கிளிக் பண்ணி பாப்பமேனா போச்சு. அந்த கரண்ட்ல சுனாமில மாட்டணும்னா வெளியே வர முடியாது. வாலிப இச்சைகளை விட்டு விலகி ஓடு. அதுதான் போராட்டம், அதுதான் போர். அப்படிதான் தப்பிக்க முடியும் அந்த பாவத்துல இருந்து. படிங்க 1 கொரிந்தியர் 6:18. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். இதே மாதிரி பார்க்கலாம், விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள், இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள், வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். ரொம்ப ஆபத்தான காரியம். ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒரு சில பாவங்களுக்கு, மாம்ச இச்சைகளுக்கு, பாவங்களுக்கு ஒரே வழி, அதுல இருந்து தப்பித்து ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறணும்னா, யோசேப்பு ஓடினார் இல்லையா? யோசேப்பு என்ன பெரிய பக்திமான் தானே, அவரு என்ன நின்றுட்டு அங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு? ஒரே ஓட்டம். அதுகிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது, அதுகிட்ட பேசக்கூடாது, ஓடணும். அப்பதான் வெற்றி வரும். அதுல எந்த விதத்திலயோ மாம்ச இச்சைகள்ல இருந்து வெற்றி காணவே முடியாது. அதுகிட்ட தூரம் இருக்கணும். அது வந்துச்சுன்னா அதை விட்டு ஓடும். இல்லன்னா பயங்கர தோல்வி. அது ஒண்ணு தாக்கத்தான் செய்யும். ஆவிக்குரிய பாவம் நாசமா தான் போவோம். நீ நரகத்துல போய் வேகத்தான் போற. அது ஒண்ணும் தெரியுதுல்ல. சரி, அடுத்ததாக இன்னும் சில பாவங்கள் என்னன்னா, சில பாவங்கள் வந்து திட்டமிட்டு தான் நம்ம பார்க்கணும். அதை எப்படி மேற்கொள்றது, அதை பத்தி தியானிக்கணும். இன்னும் சில பாவங்கள் சொல்றாரு யாக்கோபுல வந்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசை விட்டு ஓடுங்கன்னு அவர் சொல்லல, இச்சைகளை விட்டு ஓடுங்கன்றாரு. இன்னும் சில பாவங்களை எதிர்த்து நிக்கணும். நம்ம எப்படி சில எதிர்த்து நிக்கிறது? சில பாவங்கள், சில சோதனைகள் நமக்கு வருது, சோர்வுகள் வருது, அதுக்கு விரோதமா எதிர்த்து நிக்கணும். நம்ம அந்த சோர்வுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு எதிர்த்து நிக்கணும். இது எவ்வளவு மோசம், எவ்வளவு நன்றி கட்டத்தானோ. ஆண்டவர் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, நான் இதை செஞ்சேனா என்ன நன்றி காட்ட போறேன் ஆண்டவருக்கு? ஆண்டவர் சிச்சை எனக்கு வரமே, பயங்கரம் எனக்கு வரமேன்றத சிந்தித்து ஆராய்ந்து கொஞ்சம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுல மேற்கொள்ள பார்க்கணும். நம்ம நம்முடைய பெஸ்ட் முயற்சியை நம்ம பயன்படுத்த பார்க்கணும் அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு. அதனோட விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்றது தான் யோசிக்கணும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஒரு வசனம் படிப்போம், எபிரேயர் 4:12. இன்னொரு சங்கீதம் 119:11.
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயங்களோ கருக்கானோ ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாவோ இருதயத்தின் நினைவிலையோ யோசனையில் வகையிறுக்கிறதாவோ இருக்கிறது.
தேவனுடைய வசனங்க அதான் பட்டயம்னு போட்டிருக்கு. படிங்க சங்கீதம் 119:11.
119:19.
நமக்கு இருக்கிற இந்த 13 வசனத்துல போட்டிருக்கு, யோசுவா அவங்கள பட்டயத்தினால் வென்றார் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம், முதல்ல ஆயுதம் என்ன தெரியுங்களா, நம்ம சொந்த போர் செய்யணும். எதுல போர் செய்யறது, ஆண்டவன் கொடுத்த பட்டயத்தை பயன்படுத்தி. இதுக்கு முயற்சி இல்லைன்னா முடியாது, இதுக்கு தீவிரம் இல்லைன்னா முடியாது. பாவத்தை மேற்கொள்றது ஒரு குழந்தை ஆடுற ஆட்டம் இல்ல, ஒரு கேம்ஸ் இல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்த வேர்வே அதுக்கு வந்துச்சு, பாவத்துக்கு விரோதமா தான் செய்து. அது ரொம்ப சீரியஸான தீவிரமான ஒரு விஷயம். அதுக்கு ஆண்டவருடைய வசனம் இல்லைன்னா முடியவே முடியாது. பைபிள்ல தெரியாதவங்க, பைபிள் எந்த அளவுக்கு குறைவா தெரியுதோ அந்த அளவுக்கு பாவம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. எந்த அளவுக்கு பைபிள்ல நம்ம வளர்றோமோ, வசனத்துல நம்ம வளர்றோமோ, அந்த அளவுக்கு பாவம் குறையும் நம்ம வாழ்க்கையில. அவங்க இருக்கிற முதல்ல ஆயுதம் பட்டயம், வேத வசனம். அதுலதான் ஜெயிக்க முடியும். பிசாசை வெட்டும் பட்டயம். வாலிபர்கள்லாம், ஒரு வாலிபன் தன் வழியை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ஒரு வசனம் போட்டிருக்கு, உங்களுடைய வசனத்தினாலே, உங்களுடைய வசனத்தினாலே. அந்த வசனத்துல வளர்ந்தாதான் யூ கேன் பி ஹோலி இன் யுவர் யூத். மாம்ச இச்சைகளை விட்டு ஓட முடியும். யோசேப் மாதிரி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், இல்லைன்னா சீர்கட்டு தான் போகும். முதலாவது பாடம் நம்ம படிச்சுக்கணும், நமக்கு தாக்குதல் இருக்கிறது. அந்த தாக்குதலுக்கு விரோதமா நம்முடைய சொந்த முயற்சி, நம்முடைய சொந்த எக்ஸர்ஷன் போர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நம்ம பாவங்க சாகவே முடியாது. சரி, அடுத்ததாக இவங்க வந்து வெறும் போர் செய்யறது மாத்திரம் இல்ல, யோசுவாக்கு கீழே இருந்து போர் செய்யணும் இல்லீங்களா. போர் செய்யறது மாத்திரம் இல்ல, யோசுவா கீழே இருந்து போர் செய்யணும். நம்ம பாவத்துக்கு விரோதமான போர் வந்து அது ரொம்ப சீரியஸான போர். நான் சொல்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா செய்யற மாதிரி செய்யணும், ப்ரொஃபஷனலா. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், காலையில நடந்து போகும்போது ஒரு வாரியர் மாதிரி இங்க ஒரு கத்திய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இது போட்டுக்கிட்டு போற மாதிரி எங்கெங்கெல்லாம் பாவம் வரும், அந்த ஆண்டவருடைய வசனத்தை வீழ்த்திக்கிட்டே போகிற மாதிரி நம்ம பொழைக்கிறவர்களா நம்ம மாறணும். போய் புறப்பட்டு போர் செய்ய, யோசுவாக்கு, யோசுவா தான் அவங்களுக்கு எட்டு, அவர் கீழே தான் இவங்க போர் செய்யணும். யோசுவான்ற வார்த்தைக்கு வந்து பழைய புதிய ஏற்பாடுல வந்து ஜீசஸ் தான் அர்த்தம். பழைய ஏற்பாடுல எபிரேயர்ல ஜீசஸ்க்கு என்ன பேர்னா யோசுவா, அவர் ஒரு டைப் இயேசுக்கு. நம்ம போர் செய்யணும்னா நம்மளுடைய யோசுவா கீழே இருந்துதான் போர் செய்யணும். எப்படி பாவத்தை வந்து அவர் எப்படி போர் செஞ்சாருன்னு பாக்கணும், பாவத்தை அவர் எப்படி மேற்கொண்டாரு, பாவம் அவருக்கு என்ன செஞ்சுச்சுன்றத நம்ம பார்க்கணும், அவருக்கு எவ்வளவு பாடுது கொடுத்துச்சு. அதெல்லாம் நினைக்கிறோமா, இந்த பாவத்தை நான் செய்ய போறேன்னு இயேசுக்கு எவ்வளவு வேதனை இந்த பாவம் கொடுத்துச்சு, அவர் எவ்வளவு துயர வச்சுச்சு, துடிக்க வச்சுச்சு, அதெல்லாம் யோசிச்சு இயேசுடைய பாடுகளுக்கு முன்பதாகத்தான் பாவத்தை நம்ம அளந்து பார்த்து அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு மோசம்ன்றத இயேசு இல்லாம போர் செய்ய முடியாது. அவர் உயிர் தெளிந்து அந்த பாவத்தை எப்படி மேற்கொண்டாருன்றத பார்த்து நம்ம ஜெயிக்க பார்க்கணும். சரி, இன்னும் அடுத்ததாக நம்ம என்ன பாக்குறோம்னா, முதலாவது நம்முடைய சொந்த முயற்சி போய் போர் செய்ய, ரெண்டாவதாக எப்படி பாவத்துக்கு விரோதமா போர் செய்யறது. அடுத்த வசனம் முடியும்,
மலைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் இப்போது மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது.
சரி, இதுல என்ன பாக்குறோம்னா, இந்த போர் நடந்த விதத்தை நம்ம பாக்குறோம். அவங்க வந்து மூணு பேர் மலையை ஏறி போறாங்க. மூணு பேர் இந்த பக்கம் யோசுவா பெஸ்ட்மேன் தூட்டு போய் போருக்கு போகும் போது இந்த பக்கம் மூணு பேர் உலகத்திலேயே மிகப்பெரிய காரியம் செய்யற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு பெரிய உச்ச மலை, மலை உச்சியில நிப்பனா ரொம்ப கஷ்டமான ஒரு மலை, அதுல ஏறி ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அங்க போய் மோசே அந்த கோலை காட்டும் போது அந்த கோலை கீழே இறக்குனா அவங்க தோத்து போறாங்க, அந்த கோலை உயர்த்தினா அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுதான் அந்த காட்சியை பாக்குறோம். ஆனா எவ்வளவு மோசே அதுலயே மலை ஏறி போயிருக்கிறாரு, எவ்வளவு நேரம் அவர் தூக்கிட்டு நிக்க முடியும், வயசு வேற ஆயிடுச்சு, அவருக்கு டயர்ட் ஆயிட்டாரு. அவர் டயர்ட் ஆயிட்ட உடனே என்ன பண்றாங்க, ஒரு கல்ல இழுத்து போட்டு அவர் உட்கார வச்சு இந்த பக்கம் ஊரும் இந்த பக்கம் ஆறோனும் அதை புடிச்சு நிக்கிறாங்க. நின்ன பிறகு என்ன ஆகுது, வெற்றி யோசுவா வெல்லுகிறத பாக்குறோம். மோசேவுடைய கோலுக்கு இருக்கக்கூடிய அந்த கோலு அந்த போர்ல எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னு பாக்குறோம், என்ன எஃபெக்ட் இருக்கு அந்த போர்லன்னு பாக்குறோம். இதுல ரெண்டாவது பாடம் நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, பாவத்துக்கு விரோதமா நம்ம வெற்றி கொள்ளும் போது நம்ம சொந்த முயற்சி இருந்தா மாத்திரம் பத்தாது. சொந்த முயற்சி ரொம்ப முக்கியம்தான், சொந்த முயற்சி இருந்தா மாத்திரம் பத்தாது. தேவனோடு வல்லமையா அதுக்கு விரோதமா விண்ணப்பம் செய்கிறவர்களா நம்ம இருக்கோம். இது ரெண்டும் ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் மாதிரி, எது இல்லைனாலும் நம்ம தோத்து தான் போயிருவோம். ரெண்டு காரியம் வேணும் பாவத்துக்கு விரோதமா நம்ம போர் செய்யணும்னா. யோசுவாவுடைய பட்டயம் பட்டயத்தை விட மோசேவுடைய ஜபம் வல்லமையா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுதாங்க நம்ம கத்து கொடுக்கணும். பாவத்தை நம்ம வெல்லணும் அப்படின்னா ரெண்டு காரியம் தேவை. முதலாவது முழுமையான தீவிரமான சொந்த முயற்சி இருக்கணும். ரெண்டாவது தேவனோடு தேவனை சார்ந்திருக்கிற ஒரு ஜபம் இருக்கணும். அதுக்கு விரோதமா செய்யற ஜபம் இருக்கணும். அது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, we need both determination and devotion. அதாவது தீர்மானமும் இருக்கணும் பக்தியும் இருக்கணும். எல்லாமே நான் செய்யற மாதிரி போர் முயற்சிகளா இருக்கணும், பெஸ்ட் முயற்சியை நான் செய்யறதா இருக்கணும். அடுத்ததாக தேவன் மேல முழுமையா சார்ந்திருக்கிறதும் நமக்கு இருக்கணும். அப்பதான் இது ரெண்டும் கலக்கும் போதுதான் பாவத்தின் மேல வெற்றி நமக்கு வருகிறது. ரெண்டும் கலக்கணும். எதாவது கலக்கணும், சொந்த முயற்சி வேத வசனத்தையும் அதையும் பட்டயத்தை பயன்படுத்துற சொந்த முயற்சி, தீவிரமான ஜபம். பாருங்களேன் அந்த ஜபம்ன்றது சாது நம்ம செய்யற ஜபம் மாதிரி இல்லைங்க. பாவத்துல ஜெயம் கொடுத்தான் ஜபத்துல நம்ம வளர முடியும். இப்போ யோசுவா அவருடைய பட்டயத்துல டயர்டாயிட்டார்னு போட்டிருக்கா வார் பண்ணும்போது, அவர் டயர்டா மோசே டயர்டாயிட்டார்னு போட்டிருக்கு. பாருங்களேன் ஜபம்ன்றது வந்து எவ்வளவு ஆவிக்குரிய விஷயம், அது எவ்வளவு ஆவிக்குரிய விஷயம் செய்யறோமோ அவ்வளவு நம்ம டயர்டு தான் ஆயிருவோம். யோ மோசே டயர்டாயிட்டார்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம ஜெயம் வேணும்னா அதுலதான் நம்ம வளரணும், தீவிரமான ஜபம் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம தோல்விப்படுறதுனாலதாங்க நம்ம எப்போ ஜபத்துல நம்ம குறைவாகிறோமோ மாம்சம் கொடிகட்டி பறக்க ஆரம்பிக்குது, ஜெயிக்க ஆரம்பிக்குது. சரி, நம்ம ஒரு பாடத்தை படிச்சு நம்ம முடிப்போம். ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற அமலேக்கியரை நம்ம ஜெயிக்கணும்னா என்ன இருக்கணும், இங்கிலீஷ்ல சொல்ல போனா வி நீட் ஆக்ஷன் அண்ட் சப்ளிகேஷன். நம்முடைய முயற்சி ஆக்ஷன் இருக்கணும், நம்முடைய விண்ணப்பமும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா வெற்றி வராது. ஆனா இது ரெண்டும் இருந்துச்சுன்னா என்ன போட்டிருக்காரு 13வது வசனத்துல,
யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக் கற்கினாலே முறியடித்தான்.
முறியடித்தான். அந்த யோசுவா எப்படி முறியடித்தாரோ நிச்சயமா நம்ம பாவத்துல வெற்றியை நம்மளும் காணலாம். அது எத்தனை வருஷம் பாவமானது இருக்கட்டும், எத்தனை வருஷம் பழக்கமாவது இருக்கட்டும், நம்ம பாவத்தை கழுத்துல மெரிச்சு நிக்கிறத நம்ம பார்க்கலாம், அதுல வெற்றி கொள்றத நாம பார்க்கலாம். இது ரெண்டும் இருந்தான். அதத்தான் இந்த ரெண்டு ஆயுதங்கள், வல்லமையான ஆயுதங்கள். இதோடு முடியல, கடைசியாக படிங்க அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தை எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார்.
இந்த மாதிரி அமலேக்கியர் அவங்களை வந்து தாக்குதுனால அவங்களுக்கு ஒரு சீரியஸ் ஜட்மெண்ட் கடவுள் கொடுக்கிறார். அந்த இடத்துல ஜட்மெண்ட், இதை எழுதி வைன்றார், ஞாபக புத்தகத்துல எழுதி வை. இதான் கடவுள் முதன் முதல் பைபிள்ல சொல்றது, எழுதி வைன்னு. சரிங்களா, இது முன்னாடி சொன்னதே இல்லை. எழுதி கடவுள் ஏதாவது ஒரு எழுத சொன்னார்னா அது ரொம்ப சீரியஸ் ஆனது. எழுத சொல்லியிருக்கிறார். என்ன எழுத சொல்லிட்டு, யோசுவாவுக்கு செவி கேட்கும்படி. ஏன்னா பாவத்தை ஒரு வாட்டி மேற்கொண்டுட்டேன்னா உடனே என்ன வருது, நம்ம ஜெயிச்சுட்டோம். இது ஒரு வாட்டி ஜெயிக்கிறதுல முடியற போர் இல்லை, இது வாழ்க்கையெல்லாம் செய்ய வேண்டிய போர். இட்ஸ் கண்டினியூவல் வார், ரிமெம்பர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டோம்னா அடுத்த வாட்டி இது ஞாபகம் வச்சுக்கலன்னா தோல்விதான் அடைவோம். இது ஒரு வாட்டி இல்ல, ஜெயிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு பாவத்தை ஜெயிச்சுட்டா முடிஞ்சிருது இல்ல, இது ஜெயிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு போர். படிங்க தொடர்ந்து.
மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான்.
பாருங்களா, ஒரு அடையாளமாக பாருங்களேன், இந்த அதை படிச்சாவே தெரியும் நமக்கு, இது வெறும் அந்த சரித்திரம் மாத்திரம் இல்ல, எவ்வளவு ஆவிக்குரிய சத்தியம் அதுல அடங்கி இருக்கு. சொல்லப்போனா யெகோவா நிசின்றத இன்னொரு மெசேஜ் கூட எடுக்கலாம், ஆனா வேணாம். யெகோவா நிசினா என்ன? The Lord is my banner. பேனர் அதுல என்ன சொல்ற தெரியுங்களா, இஸ்ரவேல் ஜனங்க அந்த செஞ்ச போர் வந்து அவங்க வந்து அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு மாத்திரம் செய்யல, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய பேனர் பிளாக் கீழே இருந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அது ஜெயித்த உடனே கர்த்தருடைய கொடி அங்க நாட்டி இருக்கிறாங்க, த லார்ட்ஸ் பேனர் அங்க நாட்டி இருக்காங்க. நமக்கு என்ன தெரியுமா ஒரு பாடம், ஒரு பாவத்தை நம்ம மேற்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில அது நம்மளை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய கொடி அங்க நாட்டுறவங்க. யெகோவா நிசி எனக்கு வெற்றி தந்தாருன்னு அவர் கொண்டாடுறோம் அந்த இடத்துல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனை நம்ம செய்ய போறோம் செஞ்சிருக்கிறோம், ஒரு தடையும் பாவத்தை மேற்கொள்ளும் போது நம்ம யாரு தெரியுமா ஸ்தோத்தரிக்கணும், ஆஹா நான் மேற்கொண்டேன் நான் பெரிய ஆளுன்னு நமக்கு இல்ல புகழ்ச்சி, யெகோவா நிசி வெற்றி தந்த தேவன் அவர் தான், அவருடைய பேனர்ல கீழே தான் நான் போர் செஞ்சிருக்கேன், அதனாலதான் எனக்கு வெற்றி கிடைச்சிச்சு. மகிமையை அவருக்கு கொடுக்கணும், அதுதான் இந்த பாடத்துல நம்ம படிச்சுக்கிறோம், மகிமையை அவருக்கு கொடுக்கணும்னு நம்ம பாக்குறோம். இது ஒரு தொடர்ந்து நடக்கிற போர், தொடர்ந்து நடந்து இது பாருங்களேன், அது ஞாபகார்த்தமா இருக்கணும், அதை மறக்கக்கூடாது. அது எப்பதான் அந்த போர் முடிய போது, உபாகம் ஒரு வசனம் படிங்க, 25:17.
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாதிருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்ன நினைத்திரு,
நினைத்திரு உன்னை தாக்குவான் நினைத்திரு, உனக்கு போர் வரும் நினைத்திரு, அப்புறம்
உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தனாகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விளக்கி உன்னை இழைப்பாறு பண்ணும் போது நீ அமலேக்கின் பெயரை வானத்திற்கு கீழ் இராதபடிக்கு அறிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம்.
இதை மறக்காத சொல்றாரு பாருங்களா, மறக்க கூடாது. இது கண்டினியூஸா இருக்கிற போர், நீ கானான் தேசத்துக்கு போன உடனே அமெரிக்க அமெரிக்கர் பேர் கூட வானத்துக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு பண்ணுதான் ஜட்ஜ்மெண்ட், பாவத்துக்கு அவர் கொடுக்க போற ஜட்ஜ்மெண்ட். இந்த உலகத்துல கானான் தேசம் நம்ம போய் சேர்ற வரைக்கும் அதுக்கு விரோதமா நமக்கு போர் இருக்கு. பரலோகத்துக்கு போனவுடனே ஆண்டவர் அதெல்லாம் அழிச்சு போட போறாரு, வானத்துக்கு கீழே அதெல்லாம் இல்லாதபடிக்கு அவர் செய்ய போறாரு, ஒரு படமாக நம்ம பாக்குறோம். அதான் ஒரு பெரிய நமக்கு ஒரு வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்றது வந்து சின்ன விஷயமா நம்ம பார்க்கக்கூடாது, ஒரு ப்ரொஃபஷனல் வேலை, ஒரு கிறிஸ்தவனா அதாங்க நமக்கு வேலைய. அவன் தாங்க ஒரு கிறிஸ்தவனா யாரு, பாவத்துக்கு விரோதமா போர் செய்து பாவத்தை கொள்ளுகிறவன் தான் கிறிஸ்தவன். ஒரு ப்ரொஃபஷனலா அதை பார்க்கணும், அதான் நமக்கு வேலைய. அது ஒரு பெரிய சந்தர்ப்பம். எதுக்கு சந்தர்ப்பம், பிசாசு நிறைந்த இந்த உலகத்துல ஆண்டவர் யெகோவா நிசியுடைய கொடிய நாட்டுகிற ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொரு தடையும் பாவத்தை மேற்கொள்ளும் போது யெகோவா நிசிக்கு அவருடைய சோல்ஜராமா இருந்து போர் செஞ்சிருக்கிற அவருக்கு வெற்றியை வாங்கி கொடுத்திருக்கிறேன், அவருடைய கொடியை நான் நாட்ட போறேன். ஒரு ராஜ்யத்துல நாட்டுறது இல்ல, போய் போர் செஞ்சு போர் செஞ்சு அந்த கொடியை நாட்டிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை. அது தொடர்ந்து போகணும், எச்சைகளை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா அடுத்தது என் கோபத்தை தாக்கணும், என் கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ஒரு ஈட்டியை எடுத்து நம்முடைய சோம்பேறித்தனத்தை வயிற்றுலயே குத்தணும், நம்முடைய டைம் வேஸ்ட் பண்றத கழுத்தை வெட்டணும். அந்த மாதிரிதான் போர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒன்னொன்னும் போர் செஞ்சு யெகோவா நிசியுடைய பேரை நம்ம உயர்த்தணும். அதான் ஒரு கிறிஸ்தவன் கொடுக்கப்பட்டது, மறக்காத மறக்காத மறக்காதன்னு போட்டு ஒரு கொடிய வேற நாட்டி ஒரு மெமோரியலா வச்சிருக்கிறார். அதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது இது படிச்ச பாடத்துல. இல்லங்க இதெல்லாம் முடியாது, கடைசியில முடிச்சிடறேன் 5 நிமிஷம். இல்லங்க இதெல்லாம் முடியாது, எனக்கு பாவம்லாம் ரொம்ப பழக்கம், எல்லா பாவத்தையும் விட்டுருவேன், ஆனா இதை ஒண்டி நான் விட மாட்டேன், இது கொஞ்சம் இடம் கொடுப்பேன், கொஞ்சம்தான் சின்னதான், ரொம்ப பெருசு இல்லைங்க, ஒன்றும் பெருசு இல்லைங்கன்னு அமெல்கேரை அழிக்கணும். அதான் ஆண்டவருடைய கட்டளை, அமெல்கேரை அழித்தே போடணும். அப்படி போட மாட்டேன்னு இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு மனுஷன் இருந்தார், ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், போய் அமெல்கேர் எல்லாம் அழிச்சிட்டு வாங்க. யார் தெரியுமா அது, சவுல். சவுலுக்கு தான் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு, போய் அவங்களை அழிச்சிட்டு வா, நான் ராஜா வாக்கிட்டேன் போய் கழிச்சிட்டு வா. அவன் என்ன பண்ணா தெரியுமா, எல்லாரையும் அழிச்சிட்டான், பாவம் எல்லா பிள்ளைங்க எல்லாரையும் அழிச்சிட்டான், அங்க இருந்த ஆடுகளை கொஞ்சம் வச்சுக்கிட்டான், அவ்வளவுதான் பண்ணான். என்ன பண்ணாரு தெரியுமா, அவனுக்கு ராஜ்யத்தை இழுத்துட்டாரு, ராஜ்யத்தை எடுத்துட்டாரு, அவனுக்குள்ள இருந்த ஆவிய எடுத்துட்டாரு, அசுத்தாவி அவனுக்குள்ள வந்து பேய் பிடிச்சவன் மாதிரி பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஆகி கடைசியில நாய்படாத நாயை விட மோசமா யுத்தத்துல அவனும் அவன் குடும்பமும் அழிஞ்சு அழிஞ்சு செத்து போச்சு. இந்த கட்டளைய ஞாபகம் வச்சுக்காம நிறைவேற்றாத அவங்களுடைய நிலைமை அதாங்க. என்ன தெரியுமா அது நிரூபிக்குதையா? சவுல் விசுவாசி இல்லையா? என்ன தெரியுமா நிரூபிக்குது? நம்ம வாழ்க்கையில பாவத்துக்கு விரோதமா நம்ம போர் செய்கிறவர்கள் இல்லைன்னா நம்ம விசுவாசியே இல்லைன்னு தான் நிரூபிக்குது. நம்ம விசுவாசியே இல்ல, அதுதான் நரகத்துக்கு போனா. அதே மாதிரி ஒரு விசுவாசின்னு நம்ம நிரூபிக்கிறதே பாவத்துக்கு விரோதமா போர் செய்யறது, அது இல்லைன்னா சவுளுடைய கதி தான் நமக்கும். சரி, ஜெபம் செய்யணும்.